10வது வழிமுறைகள். வீடு வீடாக பொதுக்கூட்டங்கள் நடத்துவது போல வீடு வீடாகச் செல்வதும் மிக முக்கியமானது. பொதுக்கூட்டங்களால் சந்திக்க முடியாத மக்கள் பெரிய நகரங்களில் உள்ளனர். தொலைந்த ஆடுகளைத் தேடுவதுதான் மேய்ப்பனின் வேலை என்பதால் இந்த ஆடுகளையும் தேட வேண்டும். அவர்களுக்காக கருத்தோடு தனிமுயற்சி செய்ய வேண்டும். தனிமுயற்சியை புறக்கணிக்கும்போது விலைமதிப்பற்ற பல வாய்ப்புகளை இழக்கிறோம். தனிமுயற்சியை மேம்படுத்தினால் வேலை வேகமாக முன்னேறும். அனுதாபச் சொற்களோடு செயல்களும் தேவை. கிறிஸ்து அன்பான செயல்களைச் செய்துவிட்டே பிரசங்கம் பண்ணினார். ஊழியர்கள் வீடு வீடாகச் செல்லட்டும். உதவி தேவைப்படும் இடங்களில் உதவட்டும். வாய்ப்பு கிடைக்கும்போது சிலுவையைப் பற்றிச் சொல்லட்டும். கிறிஸ்துவைப் பற்றியே பேச வேண்டும். கோட்பாடுகளையல்ல, கிறிஸ்து செய்த ஊழியத்தையும் தியாகத்தையும் பேச வேண்டும். அவருடைய தூய்மையை வெளிப்படுத்தும்படி வாழ்ந்து அவருடைய நீதியை அவர்கள் நிலைநிறுத்த வேண்டும். தேவனிடம் பட்சபாதமில்லை. ஒருவரிடம் தாழ்மையும் அர்ப்பணிப்பும் இருந்தால் பிறரைப் போல பெரிய கல்வி பெறாவிட்டாலும் தேவன் அவரை பயன்படுத்துவார். அத்தகையவர் வீடு வீடாகச் சென்று ஊழியம் செய்யட்டும். தாழ்மையும் விவேகமும் தெய்வபக்தியும் இருந்தால் பிறர் வீட்டில் உட்கார்ந்தே ஒரு போதகரைக் காட்டிலும் அதிகமாக அந்தக் குடும்பங்களின் உண்மையான தேவைகளை பூர்த்தி செய்ய அவரால் முடியும். விசுவாசிகள் வீடு வீடாகச் சென்று வேதப்பகுதிகளை வாசித்து ஆவிக்குரிய புத்தகங்களை விநியோகிக்க வேண்டும். வீடு வீடாக உழைக்கும்போது ஊழியத்திற்கான வாய்ப்புகள் பல வழிகளில் கிடைக்கும். நோயாளிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் துன்பத்திலிருந்து அவர்களை விடுவிக்க தங்கள் சக்திக்கு உட்பட்ட அனைத்தையும் செய்ய வேண்டும். எளியவர்கள், ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள் மத்தியில் பணியாற்ற வேண்டும். ருசியை கட்டுப்படுத்த வலிமையில்லாதவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆர்வம் தூண்டப்பட்டவர்களின் இரட்சிப்புக்கு ஆர்வத்தோடும் விடாமுயற்சியோடும் முயற்சி செய்ய வேண்டும். சுயநலமற்ற தயவான செயல்களால் மட்டுமே பலரை சந்திக்க முடியும். அவர்களின் உலகத் தேவைகளை முதலில் சந்திக்க வேண்டும். நம் தன்னலமற்ற அன்புக்கான சான்றுகளை அவர்கள் காணும்போது கிறிஸ்துவின் அன்பை நம்புவது அவர்களுக்கு எளிதாக இருக்கும். ஊழியர்கள் வீடு வீடாகச் சென்று வேதவசனங்களை விளக்க வேண்டும். புத்தகங்களை கொடுக்க வேண்டும். தங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்த வெளிச்சத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம் இரட்சகர் வீடு வீடாகச் சென்று சுகவீனர்களுக்கு சுகம் தந்தார், அழுதவர்களுக்கு ஆறுதல் தந்தார், உபத்திரவப்பட்டவர்களுக்கு அமைதி தந்தார், திக்கற்றவர்களுக்கு சமாதானம் தந்தார், சிறுவர்களை கையில் ஏந்தி ஆசீர்வதித்தார், சோர்வுற்ற தாய்மார்களிடம் நம்பிக்கை தரும் ஆறுதலின் வார்த்தைகளை பேசினார், கனிவுடன் மனிதரின் ஒவ்வொரு துயரத்தையும் துன்பத்தையும் நீக்கினார், தனக்காக அல்ல மற்றவர்களுக்காக உழைத்தார், அனைவருக்கும் வேலைக்காரனாக வேலை செய்தார், தம்முடன் தொடர்பு கொண்ட அனைவருக்கும் நம்பிக்கையும் வலிமையும் தருவதே அவருடைய போஜனம். வீடு வீடாகச் சென்று அன்போடு எளிமையாக சத்தியத்தை சொல்வதே சரியானதே. முதன்முறையாக சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பியபோது அப்படிச் செய்யுமாறே கிறிஸ்து சொன்னார். துதிப்பாடல்களும் இதயபூர்வமான ஜபங்களும் பலர் உள்ளங்களைத் தொடும். உள்ளத்தில் உணர்வை உருவாக்க தெய்வீக ஊழியர் நம்மோடு இருப்பார். எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் என்பது அவர் வாக்குறுதி. அத்தகையவரின் உறுதிமொழி இருப்பதால் நாம் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உழைக்கலாம். வீடு சந்திக்கும் ஊழியர்கள் தேவை. வேதாகம சத்தியத்தை அறியாத மக்களுக்கு அதைச் சொல்ல நாம் தெளிவான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென்று கர்த்தர் அழைக்கிறார். வீடுகளுக்குச் சென்று பாடுதல், ஜெபித்தல், வேதம் வாசித்தல் போன்றவற்றைச் செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்கிற கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டிய நேரம் இது. இந்த வேலையைச் செய்பவர்களுக்கு வேதவசனங்களைப் பற்றிய அறிவு இருக்க வேண்டும். எழுதப்பட்டுள்ளது என்பது அவர்களின் பாதுகாப்பு ஆயுதமாக இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அருகில் வசிப்பவர்களைச் சந்தியுங்கள். அனுதாபமும் கனிவும் காட்டி அவர்கள் உள்ளத்தைத் தொடுங்கள். தப்பெண்ணம் உருவாகாமல் ஏற்கனவே இருக்கிற தப்பெண்ணம் நீங்கும் வகையில் செயல்பட வேண்டும். சத்தியத்தை அறிந்தவர்கள் தங்களுடைய ஆலயத்தில் மாத்திரம் அதை பேசிக் கொண்டிருந்து அதை அறியாதவர்களுக்கு அறியாதவர்களுக்குச் சொல்லாமலிருந்தால் தங்கள் கடமையைச் செய்யவில்லை என்பதற்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இயேசு முன்பு சென்று நண்பர்களை ஏற்படுத்தியிருந்த இடங்களுக்கு மட்டுமே முதல் ஊழிய பயணத்தில் சீஷர்கள் செல்ல வேண்டியிருந்தது. பயணத்திற்கான ஆயத்தம் எளிமையானது. செய்ய வேண்டிய பெரிய வேலையிலிருந்து அவர்கள் மனது திசை திரும்பக்கூடாது. எந்த வகையிலும் எதிர்ப்பை தூண்டிவிட்டு ஊழிய கதவை மூடிவிடக்கூடாது. போதகர்களின் உடையை உடுத்தக்கூடாது. தாழ்மையான விவசாயிகளின் உடையை விட வித்தியாசமாக உடுத்தக்கூடாது. ஜபாலயங்களுக்குச் சென்று பொது ஆராதனை நடத்தக்கூடாது. வீடு சந்திக்க வேண்டும். தேவையற்ற வாழ்த்துறைகளில் நேரத்தை வீணடிக்கவோ பொழுதுபோக்குக்காக வீடு வீடாகச் செல்லவோ கூடாது. கிறிஸ்துவை உபசரிப்பது போல் சீஷர்களை மனதார வரவேற்கிறவர்களின் விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீட்டிற்குச் சமாதானம் உண்டாவதாக எனும் ஆசீர்வாதத்துடன் வீடுகளுக்குள் நுழைய வேண்டும். இவர்களுடைய ஜபத்தாலும் துதிப்பாடல்களாலும் வேத வாசிப்புகளாலும் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் அண்டை வீட்டுக்கு நட்போடு சென்று அவர்களோடு பழகுங்கள். இந்த வேலையைச் செய்யாதவர்கள் அல்லது அலட்சியத்தோடு செய்பவர்கள் விரைவில் தங்கள் ஆதி அன்பை இழந்துவிடுவார்கள். தங்கள் சொந்த சகோதரர்களை கண்டனம் பண்ணி விமர்சித்து குறை கூறத் தொடங்குவார்கள்.
பவுலப்போஸ்தலன் பொதுக்கூட்டங்களில் பேசுகிற ஊழியத்தை மட்டும் செய்யவில்லை. அந்த விதத்தில் சந்திக்க முடியாத மக்கள் இருந்தார்கள். எனவே வீடு வீடாகச் சென்று குடும்பத்தாரோடு பழகுவதன் மூலமாக ஊழியம் செய்தான். நோயுற்றோரையும் துயருற்றோரையும் நேரில் சந்தித்து துன்புற்றோருக்கு ஆறுதல் சொல்லி ஒடுக்கப்பட்டோரை உற்சாகப்படுத்தினான். தன் சொல்லிலும் செயலிலும் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தினான். இவ்வாறு பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உழைத்தான். தன் உபதேசத்தில் தேவனை விட தான் முக்கியமாகிவிடக் கூடாது என்கிற பயம் அவனுக்கு இருந்தது. அயலகத்தாரை ஒவ்வொரு குடும்பமாகச் சந்தியுங்கள். சுயநலமற்ற அக்கறையாலும் அன்பினாலும் அவர்கள் மனதை ஈர்த்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். நன்மை செய்ய கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். அழுவாரோடு அழுங்கள். ஒருசொரு சிலரை ஒன்றாக கூட்டி இருண்டு கிடக்கிற உள்ளங்களுக்கு வேத வசனங்களை விளக்குங்கள். ஆத்துமாக்களுக்காக நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். இதை மனதில் வைத்து விழிப்போடு செயல்படுங்கள். ஒழுக்கக் களத்தில் தேவனோடு வேலை செய்வதற்கு கிடைக்கிற சிலாக்கியங்கள் அனைத்தையும் பயன்படுத்துங்கள். அண்டை வீட்டாரோடு பேசுவதை தவிர்க்காதீர்கள். ஒரு சிலரையாவது இரட்சிப்பதற்காக உங்களால் முடிந்தளவு கனிவோடு நன்மை செய்யுங்கள். பவுலப்போஸ்தலன் வீடு வீடாகச் சென்று தேவனிடத்திற்கு மனந்திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் கண்ணீருடன் மன்றாடியது போன்ற சிந்தையை நாமும் நாட வேண்டும்.
நகரங்களில் செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் எனக்கு காட்டினார். விசுவாசிகள் தங்கள் அண்டை வீட்டார் மத்தியில் தேவனுக்காக வேலை செய்ய வேண்டும். அமைதியாக பணிவுடன் உழைக்க வேண்டும். தாங்கள் செல்லும் இடமெல்லாம் பரலோக சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டும். தனிநபருடன் பேசுதல். கிறிஸ்து பெரும்பாலும் தனிநபர்களுக்கு ஊழியம் செய்தார். தனிநபர் மேல் அவர் உண்மையான அக்கறை காட்டினார். ஒரு நபர் பெற்றுக்கொண்ட வெளிச்சமானது ஆயிரக்கணக்கானோருக்குச் சென்றது. அவர் மிகவும் சோர்வாக இருந்தார். ஆனாலும் வெளிப்படையான பாவத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலுக்கு புறம்பான அந்நிய பெண் ஒருத்தியுடன் பேசும் வாய்ப்பை அவர் புறக்கணிக்கவில்லை. பலர் கூடி வருவதற்கு இரட்சகர் காத்திருக்கவில்லை. சிலர் கூடி வந்தாலே அவர் பேசத் துவங்கிவிடுவார். வழிப்போக்கர்கள் ஒவ்வொருவராக நின்று கேட்கத் துவங்குவார்கள். கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய கூட்டம் அங்கே நின்று பரலோக ஆசிரியர் மூலம் வரும் வேத வசனங்களை பிரமிப்பாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். பெரிய கூட்டத்தில் பேசுகிற அதே உற்சாகத்தோடு சிறிய கூட்டத்தில் பேச முடியாது என்று கிறிஸ்துவின் ஊழியர் நினைக்கக்கூடாது. கேட்பதற்கு ஒருவர்தான் இருக்கலாம். ஆனால் அதனுடைய தாக்கம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பதை யார் சொல்ல முடியும்? சமாரியாவில் ஒரு பெண்ணோடு இயேசு பேசிய போது இது சாதாரண செயலாக சீடர்களுக்கும் தெரிந்தது. ராஜாக்களோடும் பிரதான ஆசாரியர்களோடும் பேசுவதைக் காட்டிலும் அதிக அக்கறையோடு அவளோடு இயேசு பேசினார். அந்த ஒரு பெண்ணிடம் அவர் சொன்ன பாடத்தை பூமியின் கடைசி பரியந்தமும் திரும்பத் திரும்பச் சொல்லி வருகிறோம்.
நெருக்கமான தனிநபர் தாக்கம். தனி முயற்சியால் மக்களுக்கு நெருக்கமாக வரவேண்டிய அவசியமுள்ளது. பிரசங்கத்திற்கான நேரத்தை விட தனி ஊழியத்திற்கு அதிக நேரம் செலவிட்டால் பெரிய விளைவுகள் ஏற்படும். ஒவ்வொரு ஆத்துமாவையும் தம் கிருபையின் வார்த்தை தொட வேண்டுமென்று கர்த்தர் விரும்புகிறார். தனிமனித சந்திப்பின் மூலமாகத்தான் இது நிறைவேறும். இதுதான் கிறிஸ்துவின் வழிமுறை. தங்கள் திறமைகளைப் பற்றி பெருமைப்படாமல் தாழ்மையோடும்
விசுவாசத்தோடும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள்தாம் ஆத்தும ஆதாயத்தில் வெற்றி பெறுகிறார்கள். இயேசு இதே வேலையைத்தான் செய்தார். யாருடைய உள்ளத்தை அவர் தொட விரும்பினாரோ அவர்களோடு அவர் நெருக்கமாக பழகினார். கிறிஸ்துவின் அனுதாபத்தோடு நாம் தனிநபர்களிடம் நெருங்கி வந்து நித்திய வாழ்க்கை மீது அவர்களுக்கு ஆர்வத்தை எழுப்ப வேண்டும். நெடுஞ்சாலையைப் போல அவர்கள் இதயங்கள் கடினமாக இருக்கலாம். இரட்சகரை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துதல் பயனற்ற முயற்சியாக தெரியலாம். வாதங்களும் விவாதங்களும் அவர்கள் மனதை அசைக்க முடியாமல் போகலாம். ஆனால் தனி ஊழியத்தில் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினால் கல்லான இதயம் மென்மையாகும். இதனால் சத்திய விதை வேரூன்றும்.
தனி ஊழியத்தின் மூலம் அருகில் உள்ளவர்களை சந்தியுங்கள், அவர்களுடன் பழகுங்கள். பிரசங்கத்தின் மூலம் அந்த வேலையைச் செய்ய முடியாது. அவர்களுடைய வீட்டிற்கு நீங்கள் செல்லும்போது தூதர்கள் உங்களோடு வருவார்கள். உங்களுக்கு பதிலாக வேறு ஆட்களை வைத்து இந்த வேலையைச் செய்ய முடியாது. பணம் கொடுத்து இதைச் சாதிக்க முடியாது. பிரசங்கங்கள் இதைச் சாதிக்க முடியாது. அவர்களை வீடுகளில் சந்தித்து ஆறுதலாகப் பேசி ஜெபித்து அவர்கள் உள்ளத்தை கொள்ளை கொள்ள வேண்டும். நற்செய்தி பணியில் இது மிகவும் பிரதானமான வேலை. இதைச் செய்வதற்கு உறுதியும் விடாப்பிடியுமான விசுவாசமும் வேண்டும். சோர்ந்து போகாத பொறுமையும் ஆத்துமாக்கள் மேல் ஆழமான அன்பும் வேண்டும்.
யோவான், அந்திரேயா, சீமோன், பிலிப்பு, நாத்தான் வேலை அழைத்து கிறிஸ்து தமது சபைக்கு அடித்தளம் போட்டார். யோவான் ஸ்நானன் தனது சீடர்களில் இருவரை கிறிஸ்துவிடம் அனுப்பினான். இவர்களில் ஒருவனான அந்திரேயா தனது சகோதரனை இரட்சகரிடம் அழைத்து வந்தான். பிலிப்புவை அழைத்தபோது அவன் நாத்தான் வேலை அழைத்து வந்தான். தனி ஊழியத்தின் முக்கியத்துவத்தை இந்த எடுத்துக்காட்டுகள் மூலம் உணர்ந்து நம் உறவினர், நண்பர், அயலகத்தரை நேரடியாகச் சந்தித்து அழைக்க வேண்டும். கிறிஸ்துவை அறிந்திருப்பதாக வாழ்நாள் முழுவதும் கூறிக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஆத்துமாவை கூட இரட்சகரிடம் கொண்டு வந்ததில்லை. கொண்டுவர ஒருபோதும் தனி முயற்சி எடுத்ததுமில்லை. எல்லா வேலைகளையும் போதகர் செய்யட்டுமென்று விட்டுவிடுகிறார்கள். தனது அழைப்புக்கு ஏற்ற வேலையைச் செய்ய போதகர் தகுதியானவராக இருக்கலாம். ஆனால் விசுவாசிகளுக்கு தேவன் ஒதுக்கியிருக்கிற வேலையை விசுவாசிகள்தாம் செய்ய வேண்டும்.
அன்பான கிறிஸ்தவ இதயங்களின், ஊழியம் தேவைப்படுகிறவர்கள் பலர் உள்ளனர். அண்டை வீட்டாருக்காக சாமானியர்கள் தனிமுயற்சி செய்யாததால் இரட்சிப்பை பெற்றிருக்கக்கூடிய பலர் அழிவை நோக்கிச் சென்று விட்டார்கள். தனிமனித சந்திப்புக்கு பலர் காத்திருக்கிறார்கள். நம் குடும்பத்தில், நம் வீட்டருகில், நாம் வாழும் நகரத்தில் கிறிஸ்துவுக்காக நாம் நற்செய்தி பணி செய்யலாம். நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் இந்த வேலை நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இயேசுவில் தான் கண்ட சிறந்த நண்பரை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமென்கிற ஆசை மனந்திரும்பியவுடன் ஒவ்வொருவருக்கும் வருகிறது. இரட்சித்து பரிசுத்தப்படுத்தும் சத்தியத்தை அவர் தனது இதயத்திலேயே மூடி வைக்க முடியாது. மற்றவர்களுக்கு வெளிச்சம் தருவதற்கான சிறந்த வழி தனையாள் ஊழியம்தான். பக்கத்து வீட்டு வரவேற்பறையில், நோயாளியின் படுக்கையறையில் அமைதியாக வேதவசனம் வாசித்து இயேசுவுக்காகவும் சத்தியத்துக்காகவும் சில வார்த்தைகளை பேசலாம். இவ்வாறு நீங்கள் விலைமதிப்பற்ற விதைகளை விதைத்தால் அது சிறந்த கனி கொடுக்கும். உணவை உப்பு பாதுகாக்க வேண்டுமென்றால் அந்த உணவுக்குள் உப்பு ஊடுருவிச் செல்ல வேண்டும். அதுபோலவே நற்செய்தியின் இரட்சிக்கும் வல்லமையால் மனிதர்கள் காக்கப்பட வேண்டுமென்றால் நாம் அவர்களோடு நெருங்கி பழக வேண்டும். கூட்டங்களாக அல்ல, தனி மனிதர்களாகத்தான் மக்கள் இரட்சிக்கப்படுகிறார்கள். தனிமனித தாக்கம் மிகுந்த வல்லமையுள்ளது. நம்மால் யார் பயனடைய விரும்புகிறோமோ அவர்களோடு நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும்.
மனிதர் ஒவ்வொருவரையும் தம்முடைய ராஜ்யத்திற்கு அழைக்க வேண்டுமென்று இயேசு விரும்புகிறார். அவர்களுடைய நன்மையை தேடி அவர்கள் அருகே சென்று அவர்கள் உள்ளங்களைத் தொட்டார். பொது வீதிகளிலும், தனியார் வீடுகளிலும், படகுகளிலும், ஜெபாலயத்திலும், ஏரிக்கரையிலும், திருமண விருந்திலும் அவர்களைச் சந்தித்தார். அன்றாட தொழிலிடங்களில் அவர்களைச் சந்தித்தார். அவர்களுடைய உலக விவகாரங்களில் ஆர்வம் காட்டினார். வீடுகளுக்குச் சென்று தமது தெய்வீக பிரசன்னத்தின் தாக்கத்தால் அந்த குடும்பங்களை வெற்றி கொண்டார். அவரது வலுவான தனிப்பட்ட அனுதாபம் இதயங்களை வென்றது. கிறிஸ்துவின் வழிமுறை மட்டுமே
மக்களை சந்திப்பதில் உண்மை வெற்றி தரும். மனிதரின் நன்மையை நாடி இரட்சகர் அவர்களோடு பழகினார். அவர்கள் மீது தமது அனுதாபத்தை காட்டினார். அவர்களின் தேவைகளுக்கு ஊழியம் செய்தார். அவர்களின் நம்பிக்கையை வென்றார். பின்னர் அவர், "என்னை பின் தொடருங்கள்" என்று அவர்களிடம் சொன்னார்.
கிறிஸ்து செய்ததைப் போலவே நாம் செய்ய வேண்டும். ஜபாலயம், பாதை, பரிசேயரின் விருந்து, ஆயக்காரனின் விருந்து, கரையிலிருந்து கொஞ்சம் தள்ளி நின்ற படகு போன்று எங்கிருந்தாலும் அவர் பரலோக வாழ்க்கை குறித்து பேசினார். இயற்கை, அன்றாட வாழ்க்கையின் நிகழ்வுகள் போன்றவற்றை சத்தியத்தோடு இணைத்து பேசினார். கேட்டவர்களின் உள்ளங்கள் அவரிடம் நெருங்கி வந்தன. ஏனெனில் நோயுற்றவர்களுக்கு அவர் சுகம் தந்தார், துயருற்றவர்களுக்கு ஆறுதல் தந்தார், குழந்தைகளை கையில் எடுத்து ஆசீர்வதித்தார். அவர் பேச தமது உதடுகளை திறந்தபோது அவர்கள் கவனம் அவர் மீது வந்தது. ஒவ்வொரு வார்த்தையும் ஏதோ ஒரு ஆத்துமாவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயனுடையதாக இருந்தது. நாமும் அப்படித்தான் செய்ய வேண்டும். நாம் எங்கிருந்தாலும் இரட்சகரைப் பற்றி மற்றவர்களிடம் பேசுவதற்கான வாய்ப்பை தேட வேண்டும். கிறிஸ்து செய்தது போல நாம் நன்மை செய்தால், கிறிஸ்துவின் பேச்சை கேட்டு மக்கள் அவரிடம் வந்தது போல நம் பேச்சை கேட்டும் மக்கள் கிறிஸ்துவிடம் வருவார்கள். அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர், முற்றிலும் அழகானவர் என்று அவரைப் பற்றி நாம் அவர்களுக்குச் சொல்லலாம். நம் பேச்சாற்றலால் செய்யக்கூடிய மிகப்பெரிய வேலை இதுதான். கிறிஸ்து நம் பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதைச் சொல்வதற்கே பேச்சாற்றலை தேவன் நமக்கு தந்திருக்கிறார்.
அவர் இருந்த வீட்டில் தூய்மையான சூழ்நிலை நிலவியது. அவர் வாழ்க்கையால் சமுதாயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டன. சிந்தனை சிதறியவர்கள், ஒழுக்கம் ஒழிந்தவர்கள், முரட்டு மூர்க்கர்கள், வன்சொல் வம்பர்கள், அநியாய ஆயக்காரர்கள், அநீதியான சமாரியர்கள், உருப்படாத ஊதாரிகள், புறஜாதி போர்வீரர்கள், கரடுமுரடான கிராமத்தார் மத்தியில் கரைத்திரை இல்லாமல் பத்திரமாக வாழ்ந்தார். சோர்வுற்ற நிலையிலும் பாரஞ்சுமந்தவர்களை பார்த்தபோது அவர்களுடைய பாரங்களை பகிர்ந்து கொண்டார். ஆறுதலான வார்த்தைகளைச் சொன்னார். இயற்கையிலிருந்து அவர் கற்றுக்கொண்ட தேவ அன்பு, கனிவு, தயவு ஆகிய பாடங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். தங்களுக்கு விலைமதிப்பற்ற திறமைகள் உள்ளதை அனைவரும் உணர வேண்டும். அவற்றை சரியாக பயன்படுத்தினால் நித்திய ஐசுவரியம் கிடைக்கும். வாழ்க்கையிலிருந்து வீணான கர்வங்களை அவர் நீக்கினார். ஒவ்வொரு நிமிடமும் நாம் செய்கிற தீர்மானங்கள் நித்திய வாழ்க்கையை தாக்கத்தை ஏற்படுத்துவதை கற்பித்தார். நேரத்தை புதையலாக மதித்து புனித நோக்கங்களுக்கு அதை பயன்படுத்த வேண்டும். எந்த மனிதரையும் பயனற்றவர் என்று அவர் ஒதுக்கியதில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் இரட்சிப்படைவதற்கு உதவி செய்கிறார். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த நேரத்திற்கும் சூழ்நிலைக்கும் பொருத்தமான பாடத்தை கற்பித்தார். நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை தந்தார். அவர்கள் குற்றமற்றவர்களாகவும் குற்றமிழைக்காதவர்களாகவும் மாறி குணத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக மாறலாம் என்றார். சாத்தானுடைய கட்டுப்பாட்டின் கீழிருந்து அவன் வலையிலிருந்து விடுபடச் சக்தியற்றவர்களை அவர் சந்தித்தார். அதைரியப்பட்டவர்களும் நோய்வாய்ப்பட்டவர்களும் சோதிக்கப்பட்டவர்களும் சோதனையில் வீழ்ந்தவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளை பேசினார். ஆத்துமாக்களை அழிக்கப் பார்க்கிறவனோடு தனியாகப் போராடுகிற மக்களை சந்தித்த போது விடாமுயற்சியுடன் நிலைத்திருக்குமாறும் வெற்றி கிடைக்குமென்றும் ஊக்குவித்தார். தேவதூதர்கள் அவர்களோடு இருந்தால் அவர்கள் வெற்றி பெறலாம். ஆன்மீக எழுப்புதலும் தனியாள் ஊழியமும்.
தேவ ஆசீர்வாதத்திற்காக ஆர்வத்துடன் தனிநபர் தேடும்போது சபை புத்துயிர் பெறுகின்றது. அவர் பசிதாகத்தோடு தேவனை தேடுகிறார், விசுவாசத்தோடு கேட்கிறார், அதன்படி பெறுகிறார். அவர் தேவனைச் சார்ந்திருந்து மிகுந்த ஆர்வத்துடன் ஊழியம் செய்கிறார். இதேபோன்ற ஆசீர்வாதத்தை ஆத்துமாக்கள் தேடுகின்றன. இளைப்பாறுதலின் காலங்கள் வருகின்றன. விரிவான பணிகளை ஊழியர்கள் புறக்கணிக்க மாட்டார்கள். சரியான நேரத்தில் பெரிய திட்டங்களை தீட்டுவார்கள். ஆனாலும் நண்பர் அயலவருக்கான தனி ஊழியம் அதைவிட பெரிய வெற்றியை தரும். இப்படிப்பட்ட ஊழியம் செய்வதற்கு ஆள் இல்லாததால்தான் அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து அவர்களுக்காக மரித்தாரே,
ஒவ்வொரு ஆத்துமாவும் விலையேற பெற்றது. கல்வாரி அதன் மதிப்பை காட்டுகிறது. சத்தியத்திற்கு திரும்புகிற ஓர் ஆத்துமா மற்றவர்களை வெல்வதற்கான கருவியாக இருக்கும். ஆசீர்வாதமும் ஆத்தும ரட்சிப்பும் அதிகமாகும். பெரிய கூட்டங்களோடு தனிநபர் ஊழியமும் செய்ய வேண்டும். அப்போது பெரிய நன்மை ஏற்படும். தேவனுடைய ஆசீர்வாதத்தால் முழுமையான வேலை நடக்கும். இந்த இரண்டில் ஒன்றுதான் சாத்தியம் என்றால் தனிநபர் ஊழியம் நடக்கட்டும். வீடுகளுக்குச் சென்று குடும்ப அங்கத்தினர்களோடு பழகுங்கள். அற்பமானவற்றையல்ல, அற்பமானவற்றையல்ல, மேலான சத்தியங்களை பேசுங்கள். ஆத்தும ரட்சிப்புக்காக நீங்கள் பாரத்தோடு இருப்பதை அவர்கள் பார்க்கட்டும். மக்களிடம் செல்லுங்கள்.
ஆத்துமாக்கள் நம்மிடம் வரும் வரை நாம் காத்திருக்க தேவையில்லை. அவர்கள் இருக்கும் இடத்திற்கு அவர்களை தேடி நாம் செல்ல வேண்டும்.
பிரசங்கத்தின் போது ஆத்துமாவில் வேலை துவங்குகிறது. ஆனால் சிலர் இருக்கிறார்கள், தனியாக உட்கார்ந்து அவர்களுடன் பேசாவிட்டால் அவர்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஊழிய கட்டளையானது கிறிஸ்து ராஜ்யத்தின் சிறந்த சாசனம். சீடர்கள் ஆத்துமாக்களுக்காக ஆர்வத்துடன் உழைத்து இரக்கத்தின் அழைப்பை கொடுக்க வேண்டியிருந்தது. மக்கள் தங்களிடம் வருவார்கள் என்று அவர்கள் காத்திருக்கவில்லை. அவர்கள் தங்கள் செய்தியுடன் மக்களிடம் செல்ல வேண்டியிருந்தது. வேத ஆராய்ச்சிக்காக உங்கள் வீட்டிற்கு கூப்பிடுங்கள். பக்கத்து வீட்டுக்காரர்களை உங்கள் வீட்டிற்கு கூப்பிடுங்கள். வேதாகமத்திலிருந்தும் ஆவிக்குரிய புத்தகங்களிலிருந்தும் சத்தியங்களை அவர்களுக்கு வாசித்து காண்பியுங்கள். உங்களோடு சேர்ந்து அவர்கள் பாட்டு பாடி ஜெபிக்கட்டும். தமது வாக்கின்படியே இந்த சிறு கூட்டங்களில் கிறிஸ்து இருப்பார். கிருபையால் அவர்களுடைய இதயங்கள் தொடப்படும். எபேசுவில் அப்பொல்லோ ஜெபாலயத்தில் தைரியமாக பேசத் தொடங்கினான். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் அவன் பேசினதை கேட்டார்கள். சுவிசேஷத்தின் முழு வெளிச்சத்தையும் அவன் இதுவரை பெறவில்லை என்பதை உணர்ந்தார்கள். அவனைச் சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அவர்களுடைய போதனையின் மூலம் வேத வசனங்களைப் பற்றிய தெளிவான புரிதலை அவன் பெற்றான். மேலும் கிறிஸ்தவ விசுவாசத்தின் திறமையான பேச்சாளன் ஆனான். நெருங்கி பழகுங்கள்.
கிறிஸ்துவுடன் பணிபுரியும் அனைவருக்கும் சொல்கிறேன், எந்த வீடுகளுக்குள்ளெல்லாம் நுழைய முடியுமோ அங்கெல்லாம் வேதாகமத்தை எடுத்துச் சென்று சத்தியத்தைச் சொல்லுங்கள். உங்கள் அறிவாலும் ஆற்றலாலும் அல்ல, பிறர் உள்ளத்தைத் தொடுவதால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற முடியும். பிறரோடு நன்கு பழகி அவர்களை நெருங்கி வரவேண்டும். இதன் மூலமாகத்தான் அவர்கள் எண்ணங்களை மாற்ற முடியும். திறந்தவெளியில் பயணிகளுக்குச் சொல்வதைக் காட்டிலும், அரங்கங்களிலும் ஆலயங்களிலும் பிரசந்தங்கிப்பதைக் காட்டிலும், வீடுகளிலும் சிறு கூட்டங்களிலும் குடும்பங்களுக்கு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவது நல்ல வெற்றியைத் தரும். மனிதகுலத்தின் நலன்களுக்காக கிறிஸ்து வேலை செய்தார். அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் அனைவரும், அவருடைய கிருபையின் நற்செய்தியைப் பெற்ற அனைவரும் அவர் செய்தபடியே செய்ய வேண்டும். பொது வைபவங்களில் நாம் கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. மற்றவர்களிடமிருந்து நாம் ஒதுங்கக்கூடாது. அந்தந்த மக்களை அவரவர் இருக்கும் இடத்தில் சந்திக்க வேண்டும். அவர்கள் தாங்களாக நம்மிடம் எளிதில் வரமாட்டார்கள். தேவ சத்தியத்தால் மனிதரை தொடுவதற்கு பிரசங்கம் மாத்திரமல்ல, வேறே வழியும் உண்டு. எளிமையான வழியாக இருந்தாலும் அதில் வெற்றி வாய்ப்பு அதிகம். சிறியோர் வீட்டிலும் அதைச் செய்யலாம். விருந்துகளிலும் பாவமற்ற பொழுதுபோக்குகளும் இதைச் செய்யலாம். பெரியோர் அரண்மனையிலும் அதைச் செய்யலாம். விருந்துகளிலும் பாவமில்லா பொழுதுபோக்குகளிலும் இதைச் செய்யலாம்.
மற்றவர்களிடமிருந்து பரிசேயர்கள் தங்களை பிரித்து காட்டுவதற்கு பல கடுமையான விதிகளை வைத்திருந்தார்கள். கிறிஸ்து அவ்வாறு தம்மை ஒதுங்கவில்லை. இதனால் பரிசேயர் அவரை வெறுத்தார்கள். மதம் என்பது பெரிய பிரிவினைச் சுவராக நின்று மக்களிடமிருந்து பிரிந்து நின்றது. இந்தச் சுவரை இயேசு உடைத்தெறிந்தார். மனிதர்களை பார்த்தபோது உங்கள் நம்பிக்கை என்ன? நீங்கள் எந்த சபையைச் சேர்ந்தவர் என்று அவர் கேட்கவில்லை. உதவி தேவைப்படும் அனைவருக்கும் அவர் உதவி செய்தார். தமது பரலோகத்தன்மையை காண்பிப்பதற்காக அவர் ஒரு துறவியின் குகையில் புகுந்து கொள்ளவில்லை. அவர் மனித குலத்திற்காக கருத்தோடு உழைத்தார். உடலை வருத்துவதல்ல வேதாகம மார்க்கம். சில நேரங்களில், சில சந்தர்ப்பங்களில் மட்டும் வெளிப்படுவதல்ல தூய்மையான மார்க்கம். எல்லா நேரங்களிலும்,
எல்லா இடங்களிலும் மனிதர் மேல் தமக்கிருந்த அக்கறையை அவர் வெளிப்படுத்தினார். தம்மைச் சுற்றிலும் மகிழ்ச்சியான பக்தியின் வெளிச்சத்தை பொழிந்தார். யூதர்களின் தப்பெண்ணங்களை தாண்டி ஒதுக்கப்பட்ட இந்த மக்களின் விருந்தோம்பலை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர்களுடைய வீடுகளில் தங்கினார். அவர்களோடு பந்தியில் உட்கார்ந்தார். அவர்கள் தயாரித்து பரிமாறிய உணவைச் சாப்பிட்டார். அவர்களுடைய தெருக்களில் பிரசங்கம் பண்ணினார். அவர்களை கனிவோடும் மரியாதையோடும் நடத்தினார். அன்பான அக்கறையை வெளிப்படுத்துங்கள்.
வாழ்க்கையில் சிலர் பெரிய போராட்டங்களை சந்திக்கிறார்கள். சிறு சிறு அக்கறை காட்டினால் அவர்கள் பெலனடைந்து இளைப்பாறுதல் பெறுவார்கள். நமக்குச் செலவு எதுவுமில்லை. அன்பான வார்த்தைகள் மூலம் சிறிய அக்கறை காட்டும் போது அவர்களுக்கு இருக்கிற சோதனைகள் பறந்து போகும். ஆத்துமாக்களை அழுத்திக் கொண்டிருந்த சந்தேகங்கள் விலகிப்போகும். எளிமையாக கிறிஸ்து காட்டியது போல இருதயத்திலிருந்து அனுதாபம் காட்டினால் மனித உள்ளங்கள் திறக்கும். ஆயிரக்கணக்கான இதயங்களை மிக எளிமையான வழியில் தொடலாம். உலகத்தார் தாங்கள் தியானிக்கிறதை இயல்பாகச் சொல்லுவது போல தேவனுடைய அன்பை எளிமையான வார்த்தைகள் மூலம் நாம் சொன்னால் இந்த உலகம் மிகவும் மதிக்கின்ற பெரிய அறிவாளிகள் கூட மன ஆறுதல் பெறுவார்கள். நாம் ஆயத்தம் செய்து திட்டமிட்டு பேசுகிற வார்த்தைகள் ஒருவேளை சிறிய தாக்கத்தையே உண்டாக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளை ஒருவர் உண்மையாடும் நேர்மையோடும் பேசுகிற வார்த்தைகள் எளிமையானவையாக இருந்தாலும் மூடப்பட்டிருந்த இதயக்கதவுகள் திறந்துவிடும். சொந்த அனுபவங்களைச் சொல்லுங்கள்.
கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய படிப்படியான வழிநடத்துதல்களை ஒன்றுவிடாமல் சொல்லி தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார்கள். அதாவது தேவனைப் பற்றியும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை பற்றியும் வேதவாக்கியங்களை ஆராய்ந்ததால் உண்டான விளைவுகள் பற்றியும் தாங்கள் ஜெபித்தது ஆத்தும வியாகுலமடைந்தது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று கிறிஸ்து சொன்னது பற்றியும் சொல்வார்கள். இவற்றை இரகசியமாக வைத்திருப்பது இயற்கைக்கு முரணானது. கிறிஸ்துவின் அன்பால் நிரப்பப்பட்டவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். கிறிஸ்துவின் சத்தியத்தை எந்த அளவுக்கு அவர்கள் அறிந்து கொள்ள ஆண்டவர் அருளியுள்ளாரோ அந்த அளவுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பிறரும் பெற வேண்டுமென்கிற வாஞ்சை இருக்கும். தேவ கிருபையின் ஐசுவரியங்களை பிறருக்கு அறிவிக்கும்போது கிறிஸ்துவின் கிருபை அதிகமதிகமாக அவர்களுக்கு அருளப்படும்.
செயல்படும்படி ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆற்றலையும் உசுப்பிவிடுங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபித்துவிட்டதென நீங்கள் சந்திப்போரிடம் சொல்லுங்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய இருதய கதவுகளை திறப்பார். நிலையான தாக்கங்களை அவர்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்துவார். ஆவிக்குரிய உணர்வற்ற நிலையிலிருந்து ஆண்களையும் பெண்களையும் உசுப்பிவிட கடுமையாக முயலுங்கள். இயேசுவை நீங்கள் கண்டுகொண்ட விதத்தையும் அவருடைய சேவையில் அனுபவம் பெற்ற பிறகு உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைத்தது என்பதையும் அவர்களிடம் சொல்லுங்கள். இயேசுவின் பாதத்தண்டை உட்கார்ந்து அவருடைய வார்த்தையிலிருந்து விலையேறப்பெற்ற பாடங்களை கற்றுக்கொண்டபோது கிடைத்த ஆசீர்வாதங்களைச் சொல்லுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அவர்களுக்குச் சொல்லுங்கள். மிகவும் விலையேறப்பெற்ற முத்தை நீங்கள் கண்டுகொண்டதை உங்களுடைய அன்பான ஆர்வமிக்க வார்த்தைகள் அவர்களுக்கு உணர்த்தும். மேலான வழியை நீங்கள் கண்டுகொண்டதை சந்தோஷமிக்க ஊக்கமூடுகிற உங்கள் வார்த்தைகள் காட்டுவதாக. இது உண்மையான ஊழிய பணி. இப்பணியை செய்யும்போது அநேகர் கனவிலிருந்து விழித்துக் கொள்வார்கள்.
தம் கருவிகளாக தேவன் பயன்படுத்துகிறவர்களை திறமையற்றவர்களென சிலர் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் ஜெபித்தால் சத்தியத்தின் மேலான அன்பினால் எளிய வார்த்தைகளினால் அவற்றைச் சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையால் அவர்கள் மக்களை ஆதாயப்படுத்தலாம். எளிய வார்த்தைகளால் அவர்கள் சத்தியத்தைச் சொல்லி வேதவசனங்களிலிருந்து வாசிக்கும்போது அல்லது அனுபவங்களை விவரித்துச் சொல்லும்போது மனதிலும் குணத்திலும் பரிசுத்த ஆவியானவர் தாக்கத்தை உண்டாக்குவார். மனித சித்தமானது தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறது. புரிந்து கொள்ளப்படாத சத்தியம் அவர்களுடைய இருதயத்தில் உணர்த்துதலை உண்டாக்குகிறதாக மாறுகிறது. அது ஓர் ஆவிக்குரிய நிஜமாகிறது. பயன்மிக்க எடுத்துக்காட்டுகள்.
கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு ஏற்றபடி இரக்கத்தின் செய்தியை அவர் கூறினார்.
இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல அறிந்திருக்கும்படி சத்தியத்தின் பொக்கிஷங்களை பிடித்தமான விதத்தில் மனிதர்களுக்குச் சொல்லும்படி அவருடைய உதடுகளில் அருள் நிறைந்திருந்தது. தப்பெண்ணம் கொண்டிருந்தவர்களைச் சந்திக்கிற வித்தையை அறிந்திருந்தார். அவர்கள் ஆச்சரியத்தோடு கவனிக்கும்படியான எடுத்துக்காட்டுகளைச் சொன்னார். அவர்களுடைய கற்பனையில் தோன்றியதை வைத்தே இருதயத்தில் இடம் பிடித்தார். அனுதின வாழ்விலிருந்து எடுத்துக்காட்டுகளைச் சொன்னார். அவை சாதாரண விஷயங்களாக இருந்தபோதிலும் ஆழமான அர்த்தமுடையவைகளாக இருந்தன. வான்வெளி பறவைகள், வயல்வெளி லீலி புஷ்பங்கள், விதை, மேய்ப்பன், ஆடு போன்றவற்றின் மூலம் அழியாத சத்தியத்தை எடுத்துக் கூறினார். அதன் பிறகு அவருடைய சீடர்கள் அவற்றை இயற்கையில் பார்த்தபோதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார்கள். கிறிஸ்துவின் எடுத்துக்காட்டுகள் அவருடைய போதனைகளை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தின.
இந்த விக்கிரக வழிபாட்டுக்காரர்களுக்கு சிருஷ்டிகராகிய தேவனையும் மனித இனத்தின் இரட்சகரான அவருடைய குமாரனையும் பற்றி அறிந்து கொள்ளச் செய்ய அப்போஸ்தலர்கள் பெரிதும் முயன்றார்கள். சூரியன், சந்திரன், அற்புதமான தட்பவெப்ப சுழற்சி நிலைகள், பிரமாண்டமான பனனிமுகட்டு மலைகள், வானுயர்ந்த மரங்கள், மனிதனுடைய கற்பனைக்கும் எட்டாத ஆச்சரியங்கள் நிறைந்த இயற்கையின் வெவ்வேறு அற்புதங்கள் என்று தேவனுடைய அற்புத கிரியைகளுக்கு நேராக முதலாவது அவர்களுடைய கவனத்தை திருப்பினார்கள். சர்வ வல்லவரின் இந்த படைப்புகள் மூலம் அஞ்ஞானிகளின் மனதை பிரபஞ்சத்தின் மாபெரும் அரசர் பற்றி தியானிக்கும்படி அப்போஸ்தலர்கள் வழிநடத்தினார்கள். அடிப்படையான நடைமுறை விஷயங்களை கவனியுங்கள். பவுல் மிகத் திறமையாகப் பேசக்கூடியவனாக இருந்தான். தான் மனம் மாறுவதற்கு முன்பு தன் பேச்சை கேட்டவர்களை தன் பேச்சுத் திறமையால் கவர்ந்திழுக்க பிரயாசப்பட்டான். இப்போது அவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டான். கவிதை நடையில் விவரிப்பதை விட்டுவிட்டான். புலன்களை திருப்திப்படுத்தி கற்பனைக்கு தீனி போடுகிறதை விட்டுவிட்டான். அனுதின அனுபவத்திற்கு சம்பந்தமில்லாதவற்றை கவர்ச்சியாக எடுத்துக் காட்டுவதை விட்டுவிட்டான். மாறாக முக்கியமான வார்த்தைகளை சாதாரண வார்த்தைகளால் மக்களுடைய இருதயங்களில் உணர்த்த பிரயாசப்பட்டான். சத்தியத்தை கவர்ச்சிகரமான விதத்தில் சொல்லுவது ஒரு பரபரப்பான உணர்வை உண்டாக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இவ்வாறு முன்வைக்கப்படுகிற சத்தியமானது வாழ்க்கையின் போராட்டங்களை விசுவாசி சந்திக்கும்படி அவனை பிளப்படுத்துவதில்லை, வலுப்படுத்துவதற்குத் தேவையான ஆகாரத்தை கொடுப்பதில்லை. கிறிஸ்தவ மார்க்க அடிப்படை நியதிகளில் உறுதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் போதிக்கப்பட்டு உடனடி தேவைகளையும் தற்போதைய பாடுகளையும் ஆத்தும போராட்டத்தையும் எதிர்கொள்ள அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நேர்மறையான சத்தியத்தை சொல்லுங்கள்.
சத்தியத்தை அறிவிக்க முயலும் போது பெரும்பாலும் எதிர்ப்பு உண்டாகும். ஆனால் அந்த எதிர்ப்பை வாக்குவாதம் மூலம் சந்தித்தால் அது அதிகரிக்கவே செய்யும். அதற்கு நீங்கள் வழிவகுக்கக் கூடாது. நேர்மறையான சத்தியத்தை சொல்லுங்கள். தேவதூதர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை எதிர்க்கிறவர்களோடு நீங்கள் வாக்குவாதம் செய்யாவிட்டால் அவர்களில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமென்பது தூதர்களுக்கு தெரியும். எழுப்பப்படும் கேள்விகளிலுள்ள எதிர்மறை விஷயங்கள் பற்றியே சிந்திக்க வேண்டாம். நேர்மறை சத்தியங்களையே சிந்தியுங்கள். ஊக்கமான ஜபத்தாலும் அர்ப்பணிப்பாலும் அவற்றை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். பயண வழிகளில் தேவனுடைய பிரதிநிதிகள்.
இக்காலத்திற்கான அழைப்பிற்கு இணங்கி தலைமை பணியாளரின் சேவையில் ஈடுபடுகிறவர் அவருடைய ஊழிய பாணிகளை நன்கு கற்றுக்கொள்வது நல்லது. இரட்சகர் தமது பூலோக ஊழியத்தின் போது நீண்ட தூர பயண வழிகளின் ஊடே கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டார். இயேசு அங்குமிங்குமாக பயணம் செய்த சமயங்களில் அவ்வப்போது கப்பர்நகூமில் தங்குவார். அது அவருடைய பட்டணமாக அறியப்பட்டது. இரட்சகருடைய ஊழியத்தின் மையமாக விளங்குவதற்கேற்ற சூழல்கள் அந்நகரத்தில் இருந்தன. தமஸ்குவிலிருந்து எருசலேமுக்கும் எகிப்திற்கும் மத்திய தரைகடலுக்கும் செல்கிற பாதையில் அந்நகரம் இருந்ததால் ஒரு முக்கிய பயணத்தடமாக அந்நகரம் இருந்தது. பல தேசங்களைச் சேர்ந்தவர்கள் அந்நகரத்தின் வழியே கடந்து செல்வார்கள் அல்லது பயணங்களின் ஊடே இளைப்பாறும்படி அங்கே தங்குவார்கள். சகல தேசங்களையும் வகுப்புகளையும் சேர்ந்தவர்களை இயேசு அங்கே சந்திக்க முடிந்தது. பணக்காரர் உயர்ந்தவர், ஏழை தாழ்ந்தவர் என அனைவரையும் இயேசு அங்கே சந்திக்க முடிந்தது. இதனால் அவருடைய போதனைகள் பிற நாடுகளுக்கும் பல குடும்பத்தினருக்கும் சென்றது. தீர்க்க தரிசனங்களை ஆராய்வது இவ்வாறு உற்சாகம் ஏற்பட்டது.
இரட்சரின் மேல் கவனம் திரும்பினது. அவருடைய ஊழிய பணி குறித்து உலகம் அறிந்து கொண்டது.
உலகப் புகழ்பெற்ற சுகாதார சொகுசு விடுதிகளிலும் சுற்றுலா போக்குவரத்து மையங்களிலும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் தேடி ஆயிரக்கணக்கானோர் குவிகிறார்கள். அந்த கூட்டத்தாரின் கவனத்தை ஈர்க்கிற திறமையுடைய ஊழியர்களும் பிரச்சாரகர்களும் அங்கே நியமிக்கப்பட வேண்டும். இக்காலத்திற்கான செய்தியை அறிவிப்பதற்கான வாய்ப்பை இந்த ஊழியர்கள் எதிர்நோக்கியிருக்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும்போது கூட்டங்கள் நடத்த வேண்டும். மக்களிடம் பேசுவதற்கான வாய்ப்புகளை நழுவ விடாமல் பிடிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் துணையோடு கூட யோவான் ஸ்நானன் சொன்ன செய்தியைப் போல மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி மக்களைச் சந்திப்பார்களாக. மத்தேயு 3:2. வேதவசனத்தை காதுள்ளவர்கள் கேட்கும்படிக்கு தெளிவோடும் வல்லமையோடும் அறிவிக்க வேண்டும். தற்கால சத்தியத்தை அறியாதோரின் பாதையில் இவ்வாறு அது வைக்கப்படும். இதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஒரு சிலராக இருக்க மாட்டார்கள். உலகின் சகல பகுதிகளிலும் தாங்கள் வசிக்கிற இடங்களுக்கு அதை கொண்டு செல்வார்கள். குணமாக்குதலின் ஊழியம், கிறிஸ்துவின் உவமைப்பாடங்கள் ஆகிய புத்தகங்கள் சுற்றுலா மையங்களில் பயன்படுத்துவதற்காகவே தழுவி எழுதப்பட்டுள்ளன. சாவகாசமாக இருப்போர் அல்லது வாசிப்பதற்கு விருப்பத்தோடு இருப்போரின் கரங்களில் இப்புத்தங்களின் பிரதிகள் கிடைப்பதற்கு முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும்.
சுகாதார உணவகங்களையும் சிகிச்சை அறைகளையும் நிறுவ வேண்டும். இத்தகைய நம் ஊழியங்களில் கடற்கரையோர பிரமாண்ட சொகுசு விடுதிகளருகே இவற்றை அமைக்க வேண்டும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்தில் யோவான் ஸ்நானனுடைய சத்தம் கேட்டது போல பிரமாண்டமான சுற்றுலா பகுதிகளிலும் கடற்கரை சொகுசு விடுதிகளிலும் தேவ தூதுவர்களின் சத்தம் கேட்க வேண்டும். 2-2 பேராக அனுப்புதல். இயேசு 12 தம் மண்டைக்கு அழைத்து பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் 2-2 பேராகச் செல்லும்படி கட்டளையிட்டார். யாரும் தனியாக அனுப்பப்படவில்லை. சகோதரனோடு சகோதரனும் நண்பனோடு நண்பனும் சேர்த்து அனுப்பப்பட்டார்கள். இவ்வாறு ஒருவருக்கு ஒருவர் உதவியாகவும் ஊக்கமாகவும் இருக்க முடிந்தது. ஆலோசனை சொல்லி ஜெபிக்க முடிந்தது. ஒவ்வொருவரின் பலமும் மற்றவரின் பலவீனத்தில் துணையாக இருந்தது. அதேபோல பிற்பாடு 70 பேரை அனுப்பினார். சுவிசேஷ தூதர்கள் இவ்வாறு சேர்ந்திருக்க வேண்டும் என்பது இரட்சகரின் நோக்கமாக இருந்தது. இன்றைய காலத்திலும் கூட இந்த முன்மாதிரியை எவ்வளவுக்கு அதிகமாக பின்பற்றுகிறோமோ அவ்வளவுக்கு அதிக வெற்றியுள்ளதாக சுவிசேஷ ஊழியம் இருக்கும். மருத்துவ சுவிசேஷ சுற்றுப்பயணங்கள். ஆண்டவர் அவ்வப்போது எனக்கு கொடுக்கும் போதனையிலிருந்து நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் மருத்துவ சுவிசேஷ சுற்றுப்பயணங்கள் செல்கிற ஊழியர்கள் தேவை என்பதை அறிந்து கொண்டேன். இந்த ஊழியத்தை செய்கிறவர்கள் உயர் வகுப்பினர் மத்தியிலும் தாழ்ந்த வகுப்பினர் மத்தியிலும் ஏராளமான ஆத்துமப அறுவடை செய்யலாம். உண்மையுள்ள பிரசங்கியார் எடுக்கிற முயற்சிகளால் இந்த ஊழியத்திற்கான வழி சிறப்பாக ஆயத்தமாகிறது. மருத்துவ சுவிசேஷ ஊழிய பணியாளர்கள், ஊழியர்கள், சுவிசேஷ மருத்துவ ஊழிய பணியாளர்கள் இப்போது தேவைப்படுகிறார்கள். ஆயத்த பணியிலேயே பல வருடங்களை கழிக்கக்கூடாது. சத்தியத்திற்கு இப்போது திறந்திருக்கிற கதவுகள் சீக்கிரமே நிரந்தரமாக அடைக்கப்படப் போகின்றன. இப்போதே செய்தியை கொண்டு செல்லுங்கள். இப்போது உங்களுக்கு முன் திறந்திருக்கிற களங்களை சத்துரு சொந்தமாக்க அனுமதித்து காத்திருக்காதீர்கள். கிறிஸ்து தம் சீடர்களுக்கு நியமித்த ஊழியத்தை செய்வதற்கு சிறு சிறு குழுக்கள் செல்வதாக. அவர்கள் சுவிசேஷ ஊழியம் செய்து நம் பிரசுரங்களை விநியோகித்து தாங்கள் சந்திப்போரிடம் சத்தியம் குறித்து பேசுவார்களாக. அவர்கள் நியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பார்களாக. மருந்துகளால் அல்ல, இயற்கை வைத்தியங்களால் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பார்களாக. ஆரோக்கியத்தை மீண்டும் பெறுவது பற்றியும் நோய் வராமல் தடுப்பது பற்றியும் கற்றுக் கொடுப்பார்களாக.
என் சகோதர சகோதரிகளே, சேவை செய்யும்படி ஆண்டவருக்காக உங்களை ஒப்புக்கொடுங்கள். எந்த வாய்ப்பையும் மேம்படுத்தாமல் விடாதீர்கள். வியாதியிலும் வேதனையிலும் இருப்போரைச் சந்தித்து அவர்கள் மேல் அன்புமிக்க அக்கறை காட்டுங்கள். முடிந்தால் அவர்கள் இன்னும் சுகமாக வாழும்படி ஏதாவது செய்யுங்கள். இந்த வழிமுறைகள் மூலம் நீங்கள் அவர்களுடைய இருதயங்களில் இடம் பிடிக்கலாம், கிறிஸ்துவைப் பற்றி ஏதாவது சொல்லலாம். இத்தகைய ஊழியம்
எவ்வளவு தூரத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்த வல்லது என்பதை நித்தியம் மட்டுமே வெளிப்படுத்தும். தங்கள் அருகாமையிலேயே இருக்கிற கடமையைச் செய்ய விரும்புகிறவர்களுக்கு முன் வேறு பிரயோஜனமிக்க ஊழிய வாய்ப்புகளும் கிடைக்கும். தொழிற்கல்வி.
ஏழை குடும்பங்கள் ஏராளம் உள்ளன. அவர்களை ஓரிடத்தில் குடியமர்த்தி தங்கள் பிழைப்பை நடத்தும்படி அதிலிருந்து எவ்வாறு விளைச்சலை பெறலாமென கற்றுக் கொடுப்பதை விட சிறந்த ஊழியப்பணி இல்லை. இத்தகைய உதவியும் அறிவுரையும் நகரங்களில் மட்டும்தான் தேவைப்படுகிறதென நினைக்கக்கூடாது. நல்லதொரு வாழ்க்கை வாழ அனைத்து சாதகமான சூழல்களையும் பெற்றுள்ள கிராமங்களிலும் கூட எண்ணிலடங்காத ஏழை மக்கள் மிகுந்த தேவையில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு சமுதாயத்திலும் தொழில் பற்றியற்றியும் சுகாதாரம் பற்றியும் போதுமான கல்வி கிடைப்பதில்லை. மக்கள் குடிசைகளில் வாழ்கிறார்கள். போதுமான வீட்டு சாமான்களும் துணிமணிகளும் இல்லை. கருவிகள் இல்லை. புத்தகங்கள் இல்லை. வசதிகள் இல்லை. பண்போடு வாழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. மிருககுணம் படைத்தவர்களாகிறார்கள். உடல் நலிந்து மெலிந்து போகிறது. பரம்பரை பாவமும் தவறான பழக்கங்களும் தீய விளைவுகளாக வெளிப்படுகின்றன. இந்த மக்களுக்கு அடிப்படையிலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும். சோம்பேறித்தனமான, சுறுசுறுப்பற்ற, சீர்கட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். சீர்கட்ட பழக்கங்களை சரிசெய்யும்படி அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். பல்வேறு தொழில்களை நிறுவுவதில் கவனம் செலுத்த வேண்டும். அப்போதுதான் ஏழை குடும்பங்களுக்கு வேலை கிடைக்கும். தச்சர்களும் கொள்ளர்களும் பிரயோஜனமிக்க தொழில் பற்றிய அறிவுள்ள ஒவ்வொருவரும் வேலையில்லாமலும் அறிவில்லாமலும் இருப்போருக்கு அந்த வேலையை சொல்லிக் கொடுப்பதும் அவர்களுக்கு உதவுவதும் தங்கள் கடமை என உணர வேண்டும்.
ஏழைகள் தங்களுக்கென வீடுகளைக் கட்டுவதற்கு உதவுவதிலும் நிலத்தை பண்படுத்தி விளைச்சலை உண்டாக்குவது பற்றி அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் கிறிஸ்தவ விவசாயிகள் உண்மையான ஒரு நற்செய்தி ஊழியத்தை செய்யலாம். விவசாயக் கருவிகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், பழக்கன்றுகளை நட்டு எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ஏழைகளுக்கு ஊழியம் செய்ய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முன்பாக ஒரு பரந்த களம் உள்ளது. திறமையான சமையல்காரர், வீட்டு வேலையாள், தையல்காரர், செவிலியர் என அனைவருடைய உதவியும் தேவைப்படுகிறது. எவ்வாறு சமைக்க வேண்டும், அவரவர் துணிமணிகளை எவ்வாறு தைக்க வேண்டும், வியாதியஸ்தரை எவ்வாறு கவனிக்க வேண்டும், குடும்பத்தை எவ்வாறு சரிவர கவனிக்க வேண்டும் என்று ஏழை குடும்ப அங்கத்தினர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏதாவது பயன்மிக்க தொழில் அல்லது வியாபாரத்தை சிறுவர் சிறுமியருக்கு நன்றாக கற்றுக் கொடுக்க வேண்டும். சுவிசேஷ கூட்டங்களுக்கு அழைத்தல்.
ஊழியம் செய்வதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருக்கிற நபர்கள் அநேக விஷயங்களை செய்ய முடியும். திருச்சபையில் பிரசங்கிக்கிற சத்தியத்தை கேட்பதற்கு அங்கு அநேகர் செல்ல மாட்டார்கள். எளிய விதத்தில் ஞானத்தோடு முயற்சி செய்து இவர்களை தேவனுடைய வீட்டிற்குச் செல்லும்படி தூண்ட வேண்டும். தற்கால சத்தியம் குறித்த பிரசங்கத்தை முதல் முறை கேட்கும்போது அவர்களுடைய உள்ளங்களில் வலுவான உணர்த்துதல் உண்டாகும். நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது அவர்கள் மறுத்தால் அதைரியமடையாதீர்கள். வெற்றி கிடைக்கும் மட்டும் விடாமல் முயற்சி செய்வது உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி மகுடமாக விளங்கும். ஓய்வு நாள் பள்ளிக்கு வரச் செய்தல். சிறுவர்களையும் வாலிபர்களையும் ஓய்வு நாள் பள்ளிக்கு கூடி வரச் செய்தல் அனைவரும் செய்யக்கூடிய மற்றுமோர் ஊழியமாகும். வாலிபர்கள் இத்தகைய ஊழியத்தின் மூலம் அன்பின் ரெட்கருக்காக திறமையாகச் செயல்படலாம். ஆத்துமாக்களின் முடிவை அவர்கள் மாற்றியமைக்கலாம். திருச்சபைக்கும் உலகத்திற்கும் அவர்கள் செய்கிற அந்த ஊழியம் எவ்வளவு விஸ்தாரமானது, எவ்வளவு பெரியது என்பதை உண்மையிலேயே பலர் அறியவில்லை. நன்மையும் உண்மையுமான வேலைக்காரனை பார்த்து நல்லது என்று தேவன் சொல்கிற இறுதி நியாயத்தீர்ப்பின் நாளில் தான் அது விளங்கும். எழுத்தாலும் பேச்சாலும் நமக்காக பரிந்து பேசும்படி இயேசு ஜீவிக்கிறார் என்று எழுத்தாலும் பேச்சாலும் அறிவியுங்கள். மாபெரும் பணியாள் தலைவரான அவருடன் இணையுங்கள். சுயத்தை மறுத்தவராக பூமியில் மீட்பர் மேற்கொண்டுள்ள அன்பின் பயணத்தில் அவரை பின்பற்றிச் செல்லுங்கள்.
சிலர் ஒரு விதத்திலும் மற்றவர்கள் வேறு விதத்திலும் ஊழியம் செய்வார்கள். ஆண்டவர் அவர்களை அழைத்து வழிநடத்துவார். ஆனால் அவர்கள் அனைவரும் சேர்ந்து பாடுபட்டு ஊழியம் பரிபூரணம் அடையும்படி முயல வேண்டும். பேச்சாலும் எழுத்தாலும் அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும்.
சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றியே பேசுங்கள், ஜெபியுங்கள், பாடுங்கள். அது அவர்களுடைய இருதயங்களை நொறுக்கி ஆதாயப்படுத்தும். இருதயமாகிய பலிபீடத்தின் மேல் சத்தியம் கொழுந்துவிட்டு எரிவது போல மிகுந்த பகுத்தறிவோடும் தேவன்மேல் வைராகியத்தோடும் உணர்வோடும் இருக்கிற நபர்களுடைய கரங்களில் பேனாமிகுந்த ஆற்றல் உள்ளதாகத் திகழும். கலப்பட்டமற்ற சத்தியத்தின் நீருட்டில் தொட்டு எழுதுகிற பேனா பூமியின் இருள்படிந்த மூலை முடுக்குகளுக்கு ஒளிக்கதிர்களை அனுப்பும். அங்கிருந்து அந்த கதிர்கள் பிரதிபலிக்கப்பட்டு புதிய ஆற்றலை கொடுத்து எங்கும் சிதறுண்டு செல்கிற கூடுதல் ஒளியை கொடுக்கும்.
பிரசங்கம் செய்வதிலேயே ஆற்றல் முழுவதையும் செலவிட்டு அதோடு ஊழியம் முடிந்து விடுவதற்கு நம் ஊழியர்கள் அனுமதிக்கக் கூடாது. நம் துண்டு பிரதி ஊழியத்திற்கும் நற்செய்தி ஊழியச் சங்கத்திற்கும் சக்கரத்திற்குள்ளிருக்கிற சக்கரம் போல விளங்குகிற நற்செய்தி கடித ஊழியத்தில் ஈடுபட்டு அதை எவ்வாறு வெற்றிகரமாக நடத்தலாம் என்பதை திருச்சபையின் அங்கத்தினர்களுக்கு அவர்கள் போதிக்க வேண்டும். இந்த உச்சக்கரத்தின் அசைவுதான் வெளிச்சக்கரத்தை நன்றாக ஆற்றல் மிகுதியோடு இயங்க வைக்கிறது. இந்த உச்சக்கரம் செயல்படாமல் நின்றுவிட்டால் துண்டுப்பிரதி ஊழியமும் நற்செய்தி ஊழியச் சங்கமும் ஆற்றல் குறைந்து செயலற்றுப் போய்விடும். விழிப்போடு நற்செய்தி ஊழியத்தை செய்வதில் சோர்ந்து போகவே கூடாடாது. நீங்கள் தேவனோடு தொடர்பிலிருந்தால் நீங்கள் அனைவருமே இந்த ஊழியத்தில் வெற்றிகரமாக ஈடுபட முடியும். விசாரித்து கடிதம் எழுதுவதற்கு முன்பாக ஜபத்தின் மூலம் தேவனிடம் உங்கள் இருதயங்களை ஒப்படையுங்கள். அப்போதுதான் சுபாவக்கிளையில் ஒட்ட வைத்து தேவ மகிமைக்கென கனி கொடுக்கிற சில காட்டுக்கிளைகளை நீங்கள் சேர்க்க முடியும். இந்த ஊழியத்தில் தாழ்மையான இருதயத்தோடு பங்கெடுக்கிற அனைவருமே ஆண்டவருடைய திராட்சத் தோட்டத்தில் எப்போதும் கற்றுக்கொள்கிற ஊழியர்களாக இருக்கிறார்கள்.